மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ஆனந்தி. நான் உதவி பேராசிரியரா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் ஒன்றர், சரிங்களா? அப்போது பயிர் ஒண்டர் அப்படின்ற ஒரு பயிர் பூஸ்டரை பற்றி தான் உங்களோட இன்றைக்கி நான் பேச போகிறேன், சரிங்களா? அப்போ டிஎன்ஏயு பயிர் ஒண்டர் அதாவது பல்ஸ் ஒண்டர் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நமக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் இல்லைங்களா? அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் வினையியல் துறையின் மூலமாக பலவிதமான பூஸ்டர்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பூஸ்டர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பயிரில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை வந்து செய்யக்கூடியது. அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பயிருக்குமே தனித்தனியாக இருக்குது அந்த பூஸ்டர்கள். இப்போது வந்து நான் உங்ககிட்ட கலந்துரையாட போகிறது பயிர் ஒண்டர்னும் பொழுது பயிர் வகை பயிர்கள். இப்போ பயிர் வகை பயிர்கள் என்ன? உளுந்து, பச்சைப்பருப்பு, அது மாதிரியான எல்லா விதமான பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான அந்த ஒண்டரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த பயிர் ஒண்டருடைய பயன்பாடு என்ன, எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா விவசாயிகளுமே அதிக அளவில் சாகுபடி செய்கிறது என்னது? உளுந்து போடுவீங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு போடுவீங்க, அப்படின்னா தட்டைப்பருப்பு, நரிப்பயிர், நிறைய பயிர் வகை பயிர்கள் வந்து போடுவீங்க இல்லைங்களா? அதில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பயிர் வகை பயிர்னாலே பூ எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுக்கும். ஒரு செடியில் பார்த்திங்கன்னா செடி முழுக்க பூவாக தான் தெரியும். உடனே நம்ம விவசாயிங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக, ஓகே நல்லா பூ எடுத்துருக்கு, காய் நிறைய வைக்கும், நல்லா வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து சந்தோஷமாக நினைப்போம். ஆனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து போய் பார்த்திங்கன்னா அதில் பாதி பூ வந்து கொட்டி போயிடும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பூ கொட்டி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த பூ வந்து நிலைத்து நிற்கிறதில்ல அந்த செடியில், சரிங்களா? ஏன்னா பூ அதில் இருந்தால் தானே அது நல்ல விதமாக காய் பிடிச்சி அந்த காய் வந்து உங்களுக்கு நல்ல திரட்சியான மணிகளாகி நல்ல விதையாக முடியும். அப்போ தான் நாம் நல்ல மகசூல் எடுத்து ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும் இல்லைங்களா? ஆனால் இதை பார்த்தோன்னே விவசாயிகளுக்கு என்னாகும் அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னே மனசு வந்து கஷ்டப்படும். ஐயோ என்னடா இது, நம்ம போய் பார்த்துருக்குறோம் ஆனால் நேற்று பார்த்த அளவுக்கு பூ இன்றைக்கி இல்லையே அப்படின்ட்டு. இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதில், பயிர் வகை பயிர்களில். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ வைக்கிற எல்லாமே அந்த பூ எல்லாமே காயாக வந்து மாறுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூ இருந்திருக்கும், செடி தாங்கியிருக்கும், அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை பார்த்திங்கனாலும் எல்லாம் பெரிய பெரிய காய்களாக மாறாது. அதாவது சின்ன சின்னதாக இருக்கும், இல்லைன்னா பொக்கு காய்களாக மாறி இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் நல்ல திரட்சியாக இருக்காது. அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், விதையுடைய எடை குறையும், அப்போ மகசூல் குறையும், அடுத்து நல்லா முதிர்ச்சி அடைந்து நாம் அதுக்கு வந்து பயன்படுத்த முடியாது, நமக்கு நல்ல லாபம் கிடைக்காம போயிடும், எல்லா காய்களுமே என்னாகும் சிறு சிறுதாக ஆகிடும். அடுத்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையாது, செடியே குன்னி போய் சிறு சிறுதாக இருக்கும், அதாவது குன்றிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ குன்றிய வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செடி அப்படின்னா நல்லா வளர்ந்து அதனுடைய ஹைட்டு வரணும், ஒரு ஒரு அடிக்கு மேலே வரணும் இல்லைங்களா? நல்லா நிறைய கிளைகளை விடணும், நிறைய வந்து இலைகள் வைக்கணும், அதே மாதிரி அதுக்கேற்ற பூக்கள், அந்த பூக்களில் எல்லாமே காய்களாக உருமாறி நல்ல திரட்சியான மணி பிடிச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அப்போது எடுத்தவுடனே என்ன ஆகுது, நமக்கு செடி வளர்ச்சி வந்து ஒரு சில இடங்களில் வளர்ச்சியே குன்றி சிறு சிறு செடிகளாக, குற்று செடிகளாக காணப்படும். அடுத்து எப்படி ஆகிடும், அப்படியே செடி வளர்ந்தாலும் வைக்கிற பூ எல்லாமே வந்து காயாக மாறாது, அதில் பாதிக்கு மேலே கொட்டிடும். அடுத்து மூணாவதாக என்ன நடக்கும் அப்படின்னா, இருக்கிற காய்கள் எல்லாம் பெருசும் ஆகாது, சின்ன சின்ன சின்னதாக வந்து உருமாறி ஆகிடும். அப்போ எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளை பார்த்து அதனுடைய மணிப்பிடிக்கும் திறனை அதிகப்படுத்தணும், பூக்கள் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த செடியிலேயே தங்குவதற்கு தேவையான நாம் மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த பயிர் பூஸ்டர், சரிங்களா? அப்போ இந்த பயிர் பூஸ்டர் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எவ்வளோ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எவ்வளோ தூரம் பயன்படுத்துறது அப்படின்ட்டு. பயிர் பூஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 2 கிலோ, சரிங்களா? ஏக்கருக்கு 2 கிலோ நீங்கள் நல்லா பூ எடுக்கிற நேரத்தில் நான் வந்து அதில் செடியில் வந்து பூ எடுக்கும் பாருங்கள் நல்லா, அந்த நேரத்தில் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவம் கலந்து, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏக்கருக்கு 2 கிலோ 200 லிட்டர் தண்ணி ஒட்டும் திரவம் கலந்து நல்லா வந்து அந்த பூஸ்டரை கலந்து விட்டு பயிரில் நல்லா தழைய 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 செடி மேலே நல்லா படுற மாதிரி அடித்து விடணும். அது எந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காலையில் வந்து ஒரு 9 to 11 அடித்து விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா காலையிலே அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பனி பெய்யறது நிறையா இருக்கும், செடியிலே வந்து என்ன ஆகும், நல்லா தண்ணி வந்து துளி துளி துளியாக நிறையா இருக்கும். அந்த பனி பெஞ்சதுன்னா அதிகமாக செடியால் உள்ளே கிரகிச்சிக்கிட்டு எடுத்துக்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி 12 மணிக்கு மேலே வெயில் நல்லா அடிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து தெளிச்சிங்கன்னா அது என்னாகும், வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு தெளிக்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு ஆவி நீராவி ஆதல் வந்து அதிகமாக இருக்கும் இலையில், சரிங்களா? அப்போ நீராவியாகி போயிட்டுருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அது செல்கள்னு சொல்லுவாங்க, அதால் உட்கிரகிக்கும் திறன் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டான உங்களுக்கு அந்த 9 to 11 மணிக்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னா செடியில் வந்து நல்லா வந்து உறிஞ்சும் திறன் அதிகமாகும், இலை வழியாக உறிஞ்சும் திறன், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விவசாய பெருமக்கள் பொதுவாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உரங்களை அடியுரமாக நாம் கொடுக்குறோம், சரிங்களா? அடியுரமாக கொடுக்கும் பொழுது எல்லா மண்ணிலையுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி மண் கிடையாது இல்லையா, செம்மண் இருக்கும், களிமண் இருக்கும், கரிசல் மண் இருக்கும், வெவ்வேறு மண் இருக்கும். அந்த மண்ணில் போடுற உரங்கள் அனைத்துமே கரைந்து செடியால் வேர் மூலமாக உட்கிரகிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் போடுற எல்லா உரங்களையுமே செடியால் முழுவதுமாக உறிஞ்சி எடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ செடியால் முழுவதுமாக உறிஞ்சி எடுக்க முடியலைன்னா அப்போ அந்த செடி எப்படி நல்லா வளர்ந்து மகசூல் தரும்? இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம், சரிங்களா? அப்போ நம்ம இலைவழி தெளிப்பாக பயறு பூஸ்டர்களை இலைவழி தெளிப்பாக தெளிக்கும் பொழுது அது இலைகளின் மூலம் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு நல்லா வந்து நிறைய பூ வைக்கவும், பூக்கள் உதிராமல் தடுக்கும். முதல் மேலே என்ன பண்ணும், பூக்களை வந்து உதிராமல் தடுக்கும். அடுத்து என்ன பண்ணும், அந்த பூக்கள் அனைத்துமே பிஞ்சாக மாறுவதற்கு தேவையான வேலைகளை செய்யும், சரிங்களா? அடுத்து அந்த பிஞ்சு வைக்கிது அப்படின்னா அதுலேருந்து நல்ல பெரிய பெரிய மணிகளாக உருவாக வேண்டும் இல்லையா? அப்போ அந்த மணி உருவானால் மட்டும்தான் நமக்கு நல்லா வந்து முத்தி நல்ல மகசூல் கிடைக்கும். அந்த மணிகள் உருவாக்கும் திறனை அதிகப்படுத்துவது. அப்போ இதெல்லாம் எது மூலமாக நடக்குது? நாங்கள் தான் உரம் கொடுக்குறோம், உரம் கொடுத்தாலுமே கொஞ்சமாச்சும் நல்லா வரணும்ல, எதனால் வரமாட்டுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவசாய பெருமக்களுக்கு ஒன்று தெரியறதில்ல, அதாவது முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் என்ன அப்படின்னா, பேரூட்ட சத்துக்களை தான் நிறைய பேர் அதிகமாக கொடுக்குறீங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அதில் ஒரு சிலவங்க மட்டும்தான் நுண்ணூட்டச்சத்தை கொடுக்குறீங்க, நிறைய பேர் அதை கொடுக்கறதில்ல. அது இல்லாமல், சரிங்களா, பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் இது இல்லாமல் நிறைய ஹார்மோன்களும் இருக்குது பயிர்களினுடைய வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகப்படுத்துவதற்கு பலவிதமான ஹார்மோன்களும் இருக்கிறது. அந்த ஹார்மோன்களின் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய் வந்து நல்லா பெருசாகிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதலை எதிர்த்து தாக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அடுத்து பூக்கள் உதிராமல் அங்கே வந்து எல்லா பூவுமே வந்து என்ன ஆகணும், காயாக நமக்கு மாறணும் இல்லைங்களா? பூ உதிர்ந்துருதில்ல, அந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே செய்யக்கூடியது இந்த வளர்ச்சி ஊக்கிகள். மேலும் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, சரிங்களா? நுண்ணூட்ட சத்துக்களில் நிறையா இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்றது, இரும்பு சத்து இருக்குது, போரான்னு ஒன்று இருக்குது, துத்தநாகம்னு ஒன்று இருக்குது, காப்பர்னு ஒன்று இருக்குது, நிறைய வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த நுண்ணூட்ட சத்துக்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கையின் மூலம் பெறக்கூடிய ஆற்றலை, சரிங்களா, அந்த இலையின் மூலமாக, இலை வந்து பச்சையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இலை பச்சையாக இருக்குன்னா அதன் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றலை பூ வைக்கிற இடத்துக்கும், பூலேருந்து பிஞ்சு வைக்கிற இடத்துக்கும், அதே மாதிரி பிஞ்சு வந்து பெரிய பெரிய மணிகளாக உருவாக தேவையான சக்தியை இந்த பேரூட்ட நுண்ணூட்ட மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளானது செய்கிறது, சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன கொடுப்பீங்க, முக்காவாசி விவசாயிகள் வந்து நிறைய பேர் கொடுக்கறது வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல், இதோடு நிறுத்திக்கிறோம். நம்ம எந்த வளர்ச்சி ஊக்கியை வந்து கொடுக்கறது, எந்த ஹார்மோன்கள் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கறது இல்லை, சரிங்களா? அப்போது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மணி பிடிக்கிறதுக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆற்றல் பரிமாற்றத்தை வந்து அதிகப்படுத்தும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போரான் இருக்குது உங்களுக்கு, சல்ஃபர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்கள்லேயே நிறைய வந்து இருக்குது, அதே மாதிரி ஹார்மோன்களும் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ஆற்றல் பரிமாற்றத்தை வந்து அதிகப்படுத்தும். அப்போ நீங்கள் இந்த பூஸ்டர் சொன்னால் இல்லைங்களா, பயறு ஒன்றர், இந்த பயறு ஒன்றரை செடியில் தழைய தழைய நீங்கள் அடிக்கும்பொழுதே, அடித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் நீங்கள் பார்க்கலாம், இலை முழுவதுமே பச்சை நிறமாக மாறிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பயிர் வகை பயிர் சாகுபடியிலுமே இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடு, இலைகளை வந்து மிக அதிக அளவில் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படும். அப்போ இலை ஏன் மஞ்சள் நிறமாக மாறுது? மஞ்சள் நிறமாக மாறுதுன்னா அதுக்கு தேவையான அந்த உங்களுக்கு குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த நிறமிகளை வந்து தாக்கு பிடிச்சி அந்த இலை பச்சையாக இருக்கிறது இல்லை. அப்போது அந்த நிறமிகளின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும். அந்த இலை வந்து மஞ்சள் நிறமாக இல்லாமல் முதல்ல பச்சை நிறமாக மாறணும். அப்படி அந்த பச்சை நிறமாக மாறினாதான் அதில் ஒளிச்சேர்க்கைன்ற ஒன்று அதிகமாக நடக்கும். ஒளிச்சேர்க்கைன்ற ஒன்று அதிகமாக நடந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், ஆற்றல் உற்பத்தி ஆகும். அந்த ஆற்றல் வந்து இலையிலேருந்து பூ வைக்கிற இடத்துக்கும் காய் வைக்கிற இடத்துக்கும் அதிக அளவில் போகும் சரிங்களா. அப்போ நீங்கள் அடித்தது உடனே நீங்களே வித்தியாசத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கமாக அடிச்சு விடுங்க, ஒரு பத்து பாஞ்சு செடி ஒரு ஓரத்தில் அடிக்காமல் கூட விட்டு பாருங்கள். நீங்கள் அடித்து இந்த பயர் பூஸ்டர் அடித்த செடியை பார்த்தீங்கன்னா நல்ல தளதளன்னு பச்சை நிறமாக இருக்கும். நீங்கள் அடிக்காத செடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலையை அனைத்துமே இளம் மஞ்சள் நிறமாக கூட மாறி இருக்கலாம். அதுலேருந்தே நீங்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கொட்டுறது நின்றுடும், பிஞ்சுகள் அனைத்துமே காயாக வந்து உருமாறிடும் சரிங்களா. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இந்த பயறு பூஸ்டர்கள் வந்து பயன்படுது சரியா. அப்போ நீங்கள் எப்போ மேடம் நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், பூ எடுக்கிற நேரத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, அது உளுந்தாகட்டும் பச்சைப்பருப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும், பூ எடுக்கும் நேரத்தில் 2 கிலோ 200 லிட்ரு தண்ணியில் நல்லா கரைச்சி ஒட்டும் திரவம் ஒன்று சேர்த்து செடி முழுக்க தழைய தழைய அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், வறட்சியை தாங்கும் திறன் கிடைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து இப்போ என்ன ஆகுது, வெயில் காலமாகுது, தண்ணி பற்றாக்குறை எல்லா இடத்துலையுமே இருக்குது சரிங்களா. அப்போ அந்த தண்ணி பற்றாக்குறையை தடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், வறட்சியை தாங்கும் திறனை வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் பேரூட்ட சத்துக்களில் பொட்டாசியம் நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொட்டாசியத்துடைய முக்கியமான வேலை என்ன, வறட்சியை தாங்கும் திறனை கொடுக்கறது சரிங்களா. அப்போது உங்களுக்கு பச்சையத்தின் நிறம் அதிகமாகிடும். ஏன்னா அதுக்கு என்ன வேணும், நுண் தழைச்சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் சரியா. அப்போ இலைகள் பச்சை நிறமாக மாறிடும், அடுத்து பூக்கள் கொட்டாது, நிறைய காய் பிடிக்கும், பிடித்த காய்கள் அனைத்துமே நல்லா முதிர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கு இந்த TNAU பயறு ஒன்றர் மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் விவசாய பெருமக்கள் எல்லாருமே இந்த பயிர் ஊக்கிகள் அதாவது கிராப் பூஸ்டர்ஸ் இதை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க, தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் கொடுக்கறதோடு நிறுத்துக்கிறீங்க, அது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பூஸ்டராக சரிங்களா, நம்ம உடம்புக்கு எப்படி பூஸ்டர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பயறு வகை பயிர்களுக்கு தேவையான ஒரு பூஸ்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதை வாங்கி பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.